இஸ்லாந்து கலை கவட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
அன்பு நேயர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நமது தமிழுக்கு ஆடி மாதம் 25ஆம் நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
அன்பு சங்கநாத உறவுகளுக்கு நீண்ட கால இடைவெளிக்கு பின் தன் பெரியம்மாவின் ஆதங்கத்தை சங்கநாதம் மூலம் பதியவிருக்கின்றார் திருமதி பிரியா சிறீதரன் அவர்கள். ஆக்கம் வெலிங்டனிலிருந்து இளைப்பாரிய ஆசிரியரும் இலக்கியகர்த்தாவும் எழுத்தாளருமாகிய சிவயோகமதி கந்தவனம் அவர்கள்.
வணக்கம். ஆடி மாத சிறப்பு. ஆடி பிறந்ததும் வடக்கில் சஞ்சரித்த சூரியன் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஆடி முதல் மார்கழி வரையிலான 6 மாதமும் சூரியன் தெற்கில் சஞ்சரிக்கும். இது தட்சிண தயனம் எனப்படும். தேவர்களுக்கு இராக்காலம் ஆகும். தமிழ் மக்கள் வாழ்வில் ஆடி முக்கிய இடம் பிடித்துள்ளது. ஆடி பிறப்பை பெரங்கட்டி கூழும் கொழுக்கட்டையுடனும் வரவேற்பர். அன்று இறந்தவர்களுக்கு படைத்து வணங்கி நினைவு கூறுவதும் உண்டு. ஆடி மாதத்தை உழவர்களும் மகிழ்ந்து வரவேற்பர். ஆடி விதை தேடி விதை என்பது முதுமொழி. உறங்கி கிடந்த உழவர்கள் ஆடி பிறந்ததும் உற்சாகமாக கழனிகளுக்கு சேர்வர். தமது வாழ்வாதாரமான நெல் பயிரிடும் ஆக்க வேலைகளில் இறங்குவர். உழவர்களுக்கு உணர்வூட்டும் மாதம் ஆடி மாதம். உழவர்களுக்கு மட்டுமன்றி உயிரினம் அனைத்துக்கும் உயிர்ப்பூட்டும் மாதம் ஆடி மாதம். சைவ சமயத்தர் வாழ்க்கையில் விரதம் முக்கிய இடம் பிடிக்கின்றது. விரதங்களில் ஒன்றான அமாவாசை விரதம் மாதம் ஒருமுறை அனுஷ்டிக்கப்படுவது. சூரியனும் சந்திரனும் வானில் ஒரே ராசியில் சேர்ந்திருக்கும் அந்நாளே அமாவாசை. அது கிருஷ்ண பக்க 15ஆம் திதியில் வரும். ஆடி அமாவாசை நாளன்று சூரிய சந்திரர்கள் பூமிக்கு நேரே ஒரே நேர்கோட்டில் வருவர். அப்போது உண்டாகும் திதியில் ஆடி அமாவாசை கொண்டாடப்படுகிறது. இப்புனித நாள் சிவபதம் ஏறிய தந்தையரை நினைந்து வணங்கி விரதம் இருக்கும் புண்ணிய நாள். ஒவ்வொரு அமாவாசையும் தந்தை வழி பிதற்கருமத்துக்கு விசேடமானது என்றாலும் ஆடி அமாவாசையை மிக விசேடமாக புண்ணிய நாளாக கொள்வர். மாதந்தோறும் விரதம் நோக்க இயலாதவர்கள் ஆண்டுக்கு ஒருமுறை வரும் ஆடி அமாவாசை நோன்பு நோக்கத்து வரமாட்டர். இப்புண்ணிய தினங்களில் விரதம் அனுஷ்டிப்பதால், தானம் கொடுப்பதால், பசித்தோர் பசி தீர்ப்பதால் இறந்தவர்களது ஆன்மா நற்கதி அடையும் என்பது மரபு. அமாவாசை நாட்களில் கடல் நீராடுவது விசேஷம் என்பர். அதனால் புனித தலங்களில் தீர்த்தமாடி விரதம் காத்து வழிபடும் மரபு வழிவழியாக கொண்டாடப்படுகிறது. ஜால்குடா சைவ மக்கள் கீரிமலை சமுத்திர தீர்த்தத்திலும், மட்டக்களப்பு வாழ் மக்கள் மாமாங்க தீர்த்தத்திலும், கொழும்பு வாழ் மக்கள் முகத்துவார சமுத்திர தீர்த்தத்திலும் தீர்த்தமாடி பிதிர்கடங்களை நிறைவேற்றுவர். ஆடியில் வரும் செவ்வாய்க்கிழமை விரதமும் விசேடமானது. செவ்வாய் குற்றம் உள்ள பெண்கள் அத்தோஷன் நீங்க பரிகாரமாக இவ்விரதன் நோட்பர். மாங்கல்ய பலம் வேண்டி கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை விரதம் நோக்க முடியாதவர்கள் ஆடி செவ்வாய் நோன்பை பரிகாரமாக நோட்பர். மாமிசம் பொறிப்பவர்கள் இம்மாதத்தில் புசிக்காது புண்ணிய மாதமாக கடவுள் சிந்தனைக்கு உரிய மாதமாக கொண்டாடுவர். இதே போல ஆடியில் வரும் வெள்ளிக்கிழமையும் நோன்புக்குரிய நாளாகும். கார்த்திகை புறகண்டு வணங்குவது போல சிறப்பாக சுமங்கலிகள் ஆடிப்புறையும் கண்டு வணங்குவதுண்டு. ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அம்பாளுக்குரிய சிறந்த நாள். இத்திருநாள் அம்பாள் அவதரித்த தினமாகவும் பூப்பெரிய தினமாகவும் கருதப்படுகிறது. வெள்ளிக்கிழமையில் வரும் ஆடிப்பூரம் மிக விசேஷமானது. சைவர்கள் போன்று வைஷ்ணவர்களும் ஆடிப்பூரத்தை ஆண்டாளுடன் தொடர்படுத்தி விழா எடுப்பர். மேலும் இலங்கையில் மிக பழமை வாய்ந்த மாமுட்டவரம் கந்தசாமி கோயிலில் கொடியேற்றம் மகோற்சவம் 25 நாட்கள் நடைபெற்று ஆடி அமாவாசை அன்று தீர்த்த திருவிழாவோடு நிறைவேறும். நல்லூர் கந்தசாமி கோயிலில் ஆடி அமாவாசை 6ஆம் நாள் கொடியேற்றி 25 நாட்கள் வருடாந்த உற்சவம் நடைபெறும். கொழும்பிலும் வேல் திருவிழா ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆடிப்பெருக்கு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆனால் இக்காலத்தில் நெல்லின் கையிருப்பு குறைந்துவிடும். சிறுதானிய உணவில் தான் தங்கியிருப்பர். எனவே சிறிது உணவு கஷ்டம் இருக்கும். அதனாலேயே கோயில்களில் ஆடிக்கூழ் ஊற்றுதல் வழமைக்கு வந்திருக்கும். அதனாலேயே ஆடி மாதத்தில் நல்ல விடயங்கள் கொண்டாட்டங்கள் செய்ய மாட்டார். அது கடவுளுக்குரிய மாதமாக அமைகின்றது. இவ் ஆடி மாதத்தில் நானும் நாம்களும் இறைவனை வணங்கி அருள் வருவோமாக. நன்றி, வணக்கம்.
உலக மொழிகளில் தொன்மையான செம்மொழிகளில் இன்று வரை புழக்கத்தில் இருக்கும் மொழிதான் எங்கள் தமிழ். கலாச்சார பாரம்பரியங்களுக்குள் பலவிதமான பண்பாடுகள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கோலம். கைவிரல்களால் போட்ட கோலம் இப்போது ஸ்டிக்கர் வடிவிலும் வந்துவிட்டது. என்ன செய்வது? எனவே கோலத்தை தன் இனிய குரலால் போடுவதற்கு வந்துள்ளார் ஆக்லாந்து மேடைப்பாடகியான திருமதி விதுஷா வினோத் அவர்கள். ஆக்கம் இளைப்பாரிய ஆசிரியை சிவயோகமதி கந்தவனம் அவர்கள்.
கோலம், கோலம் அழகான அலங்கார வடிவமைப்பாகும். அது புள்ளிகள், கோடுகள், கோணங்கள், வட்டங்கள், சுழிகள், நெளிகள், பின்னல் என்பன கோலங்களாக அமைந்த ஒரு சித்திரக்கலை. பழங்கள், பூக்களின் ஓவியங்களையும் இடையிடையே வைத்து அழகு செய்வதும் உண்டு. இவை தவிர வண்ணத்து பூச்சி, பறவைகள், மிருகங்கள், மீன்கள், சூரிய சந்திர வடிவங்களை எழுதியும் அலங்கரிப்பார். அவ்வமைப்பு மனிதனது பிரபஞ்ச ஒற்றுமையை எடுத்து காட்டுவதாகும். கோலம் போடுவதிலும் ஒரு கைவண்ணம் உண்டு. தத்துவம் சமயம் ரீதியாக போடப்படும் கோலங்கள் கையெடுக்காது முடிவு வரை எழுதுதல் வேண்டும். அக்கோலங்கள் தொடக்கம் முடிவு தெரியாதவை. கோலம் வரவேற்பு, அழைப்பு, சிற்றுயிர்கள் உள்பட அழைப்பு இந்து இல்லம் என்பவற்றின் அடையாளமாகும். அழகு, அலங்காரம், தத்துவம், மந்திரம், சமயம், செல்வம் என்பவற்றை பிரதிபலிக்கும் நோக்கமுடையதாகும். கோலங்களில் அருமுக்கோண கோலம் முக்கிய இடம் வகிக்கிறது. இது சண்முக கோலம் எனப்படும். இக்கோலம் 12 புள்ளி கோலம் ஆகும். பெண்கள் கைவந்த புள்ளி கோலமாக எந்நாளும் மிரளுவது இந்த அருமுக்கோண கோலமே. தெய்வ இயந்திரங்களிலும் எழுதப்பெறும். கிரகங்களுக்கும் நாள்களுக்கும் உரிய கோலங்கள் உண்டு. அவ்வத்தினங்களில் உரிய கோலம் எழுதி உரிய கிரகத்தை வணங்கின் சகல சம்பத்தும் வெற்றியும் புகழும் கலைகளில் தேர்ச்சியும் கிட்டும். சாதாரணமாக வீட்டு வாசலில் சுவாமி அறையில் இடப்படும் கோலம் அரிசிமா கோலமாகும். சில குறிப்பிட்ட கோலங்கள் அளவு பிரமாணப்படி மந்திர கோடுகளால் செம்மண் காவிப்பெட்டி, பச்சிலை மூலிகை பொடி, மஞ்சள் மா, குங்குமம் என்பன சேர்த்து போடப்படும். அத்தகைய கோலங்கள் தெய்வத்தன்மை பெறுகின்றன. சாதாரணமாக கோலம் அழியக்கூடாது என்பார். ஆயின் குழந்தை அழிப்பதையும், சுவாமி ஊர்வலம் அழிப்பதையும், மலை அழிப்பதையும் நல்ல சகுனமாக கொள்வார் நம் நாட்டு மக்கள். கோலங்களில் ஒன்றான ரங்கோலி அழகான அற்புதமான கண்கவரும் கலை. பலவித அழகு வடிவங்கள் பலவித வண்ணப்பொடிகள் கொண்டு எழுதப்படுவது. அது கம்பளம் விரித்தது போல கிடக்கும் காட்சி வியக்கத்தக்கது. மாக்கோலம் போலல்லாது ஒரு அழகு கூட்டுவதற்காக போடப்படும். கண்ணுக்கு ஒரு கலை விருந்து, உண்மையில் அது ஒரு மங்கள தோற்றமே. புள்ளிக்கோலம் மாவினால் புள்ளிகளை என் கணக்கில் இட்டு கோடுகளாக பொருத்தி எழுவது ஆகும். இக்கோலங்களை இலகுவாக போட முடியாது. இப்புள்ளி கோலமும் கோட்டுக்கோலங்களாகவும் வண்ண ஓவியங்கள் பதிவு செய்த கோலங்களாகவும் கண்ணை கவருவனவாகும். அடுத்து மார்கழி மாதம். தேவர்களுக்கு விடியற் காலம் என்பார். அவர்கள் கண்விழித்து துயில் எழும்போது பூ உலகில் வீட்டு வாசல்களில் மிளிரும் வெண்கோலம் மகிழ்விக்கும் பிரதிப்படுத்தும் ஒரு சாதனமாக கருத பெற்றது. மார்கழி மாதத்தில் பேய்கள், தேவதைகள் உலாவும் என்பது ஐதீகம். அவைகள் வீட்டுக்குள் நுழையாது தடுத்தலை வீட்டு வாசலில் கோலம் விடுவதன் நோக்கம் என்பது மூதையர் கூற்று. நம் முன்னோரது நோக்கம் கிருமிகளை தூர் தேவதைகள் பேய்கள் ஆக்கி பயமுறுத்தி பணிய வைத்து கோலம் போட வைப்பதாகும். கிருமி பெருக்கத்தை கட்டுப்படுத்த கையாண்ட அவர்களது சுக்தி இதுவாகும் அன்றி மூலக் கொள்கை அன்று. மார்கழி மாதம் பிணிக்காலம் என்பார். விடியற்காலம் இரவும் பகலும் சந்திக்கும் காலம், கிருமி பெருக்கத்திற்கு உகந்த காலம். கோலம் தெய்வீகத்தன்மை பொருந்தியதால் தூய்மையான இடத்திலே இடப்படும். அதனால் கோலம் இடுவதை சாக்காக்கி வைகரை பொழுதில் சாணத்தால் முற்றத்தை மெழுகி மஞ்சள் நீர் தெளித்து வாசலில் கோலம் இட்டு அருகுடன் கூடிய சாணக பிள்ளையாரை முற்றத்தில் வைத்து வழிபட செய்தனர். ஒரு கல்லில் இருமாங்காய் விழுத்தியது போல் வழிபாடு கிருமிகள் கட்டுப்படுத்தல் எனும் இரு பெயர்களை பெற்றனர். சாணம், அருகு, மஞ்சள் என்பன கிருமி நாசினிகள் ஆகும். இவற்றால் கிருமி பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்பதை நம் முன்னோர்கள் அன்று அறிந்திருந்தனர். ரங்கோலி கோலம் பண்டு தொட்டு வாசலில் இடுதல் தமிழரது பண்பாட்டு கலை அம்சமாகும். சீவக சிந்தாமணி, ஆண்டாள் பாசுரம், பெரியாழ்வார், திருமொழி, பெருங்கதை போன்ற இலக்கியங்களில் வாசலிலும் மணவறையிலும் கோலங்கள் எழுதிய செய்திகள் பல உண்டு. அக்காலத்தில் மூலிகைகள் மருதாணி பொடி பல நிறமுடைய வாசனை மலர்கள் போன்ற உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பொருட்கள் கொண்டு ரிஷி பத்தினிகள் ஆச்சிரும வாசல்களில் கோலம் போட்டதாக வரலாறுகள் கூறும். அது உடல் நலம், அறச்சிந்தனை ஆகியவற்றை கொண்ட ஒரு வடிவமைப்பாகும். தமிழ்நாட்டில் நித்தமும் கோலம் எழுதுவதை மரபாக கொண்டுள்ளனர். சூரிய உதயத்தின் முன் முற்றம் பெருக்கி வீடு பெருக்கி வாசலில் கோலம் போடுதல் ஒரு குடும்ப பெண்ணின் நாளாந்த கடமையாகும். கோலத்தின் செல்வாக்கு ஜாழ்ப்பாணத்திலும் பரவிய போதும் தினமும் கோலம் விடும் வழக்கம் பெருமளவில் நடைமுறைப்படுத்தவில்லை எனலாம். ஆயின் விசேட சமய கிரியைகள், பண்டிகை, திருமணம், வரவேற்பு வைபவங்களின் போது மாக்கோலம் போடுவர். மார்கழி மாதம் கோலம் முக்கிய இடம் வகிக்கும். மார்கழி மாதமும் தை மாத பிறப்பும் கோலத்துக்கு இணை பிரியாதவை. மார்கழி முழுமையும் வாசலில் விதவிதமான அழகான அரிசிமா கோலம் கண் சிமிட்டும். சில வீடுகளில் முன்றில் பக்தி வெள்ளம் பெருகிட அழகிய வெண்மா கோலம் பளிச்சிட சாணி பிள்ளையார் அருகு முடியுடன் காட்சி தருவார். மார்கழி கோலம் போடாதவர்களும் பொங்கலன்று முற்றம் பெருக்கி மெழுக்கிட்டு அரிசிமா கோலம் விட்டு நிறைகுடம் வைத்து குத்து விளக்கு ஏற்றி சூரிய பகவானை வரவேற்கத்தக்க தயாராக இருப்பார். பட்டாசு கொளுத்தியும் வரவேற்பார். வெடி ஓசை ஊரை நிறைத்து நிற்கும். சில சூரியர்க்குரிய கோலம் எழுதி தெய்வீக மனம் பரப்புவார். சில வீட்டு முற்றத்தை பொங்கலை பிரதிபலிக்கும் கோலம் அலங்கரிக்கும். கோலம் விடுவதற்கு பல காரணங்கள் கூறுகின்றன. அழகு செய்வதும் தெய்வீக தன்மையை பதிப்பதும் அதன் முக்கிய நோக்கம். விடிய காலையில் வாசலில் மிளிரும் அழகு வெண்கோலம் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் ஊட்டும். வெண்மை நிறத்திற்கு சுறுசுறுப்பை மிகைப்படுத்தும் தன்மை உண்டு. கோலம் மிக நுணுக்கமான வடிவம், ஆகையால் கண்ணும் கருத்தும் ஊன்றி செயற்படும் போது மனம் ஒருநிலைப்படும். மார்கழி கோலம் அரிசி குருநல் மாவால் இடப்படுவதற்கு அறக்காரணம் கூறப்படுகிறது. மார்கழி மாலை பனிக்காலம், சிற்றுயிர்களின் தீனி அரிதாக கிடைக்கும் காலம். உணவு தேடி அலையும் ஜீவராசிகளின் பசியாற்றும் நல்லெண்ண நோக்குடன் அரிசி குருநல் மாவால் கோலம் போடப்படுகின்றன. அதுவும் சேதமுறாது பிடித்துக் கொள்ளும் வண்ணம் மெழுகிய கழுவிய ஈரத்தரையில் இடப்படும். எறும்புகளுக்கு நல்ல மோப்ப சக்தி உண்டு. கோலத்தில் கிடக்கும் அரிசி துகள்களை மோப்பம் பிடித்து வந்து மொய்த்து சேமிப்பதற்கு காவி இழுத்துச் செல்வதையும் அணில்கள் குதூகலித்து குதித்து வந்து கோலமா துகளை உறிஞ்சி சுவப்பதையும் குருவியினம் பறந்து வந்து சின்னஞ்சிறு அலகாட்கோதி எடுத்து உண்பதையும் கண்குளிரக் கண்டு இன்புறவும் மன நிறைவு பெறவும் ஏதுவாகிறது. நூற்றுக்கணக்கான உயிர்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்றி உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்னும் புறநானூற்று கூற்றுக்கு இலக்கியமாக அமையவும் காரணியாகிறது. தர்மம் என எந்த அளவிலும் செய்ய இயலாதவர்கள் தன்னும் அரிசிமா கோலம் விட்டு புண்ணியத்தை தேடிக்கொள்ள முடியும். நூற்றுக்கணக்கான உயிர்கள் பசியை ஆற்றிய புண்ணியத்தை ஒரு பிடி அரிசிமா கோலம் பெற்றுக் கொடுக்கிறது.
தொடர்வது வாரம் ஓர் வளம். வழங்குபவர் திரு எம் வரதராஜன் அவர்கள்.
வாரம் ஒரு வளம், ஈழத்தில் எங்கள் சமூகம். ஈழத்தின் தமிழின அழிப்பு வரலாற்றில் 1980 முதல் 2009 ஆண்டு வரை இடம்பெற்ற யுத்தகாலம் மிகவும் கொடுமை வாய்ந்தது. இன அழிப்பு என்ற விடயத்தில் இந்த நூற்றாண்டின் மிக கொடூரமான விடயமாக தமிழின அழிப்பை குறிப்பிட முடியும். 2002 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கையை ஒருதலைப்பட்சமாக முறித்துக் கொண்ட இலங்கை அரசு உள்நாட்டு யுத்தத்தை ஆரம்பித்து அந்த யுத்தம் 2009 ஆண்டு மே மாதம் 18 திகதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதில் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. குழந்தைகள், சிறுவர்கள், பெண்கள், வயோதிகர்கள் உட்பட பல லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர். அந்த நாளை தமிழ் மக்கள் தமிழின அழிப்பு நினைவு நாளாக நினைவேந்தல் செய்கின்றனர். அந்த நினைவு நாளில் சுதந்திரமாக நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பங்களை கூட அம்மக்களுக்கு தாயகத்தில் வழங்கப்படவில்லை. அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயே மக்கள் வாழ்கின்றனர், அவற்றை நடத்துகின்றனர். ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அது அங்கு இன்னும் இருப்பதாக தெரியவில்லை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 89,000 விதவைகள் உள்ளனர். இதில் வடமாகாணத்தில் மட்டும் 40,000 மேற்பட்ட அதிகமான விதவைகள் இருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் தாய் தந்தை இல்லாத 12,000 குழந்தைகள் இருக்கின்றார்கள். 100,000 மேற்பட்டவர்கள் அங்க வீரர்களாக இருக்கின்றார்கள். முள்ளந்தண்டு வனம் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அத்துடன் ஷெல் தாக்குதலினால் யுத்தத்தின் இறுதி மாதங்களில் 30,000 மேற்பட்டோர் அங்க வீரர்களாக உள்ளனர். எங்களுக்கு வாழ்வாதார தொழில் ஒன்று இதுவரை இல்லை என்பது இவர்களின் பலரது கருத்தாகும். தமது அன்றாட உணவுக்கு போராடும் எத்தனையோ பேர் இன்றும் வடக்கு கிழக்கில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படவில்லை. படையினர் வசம் இருக்கும் மக்களின் காணிகள் முற்றுமுழுதாக விடுவிக்கப்படவில்லை. வடக்கில் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டுள்ள ராணுவம் வெளியேற்றப்படவில்லை. மேலும் கட்டடங்கள், கோயில்கள், பாடசாலைகள், வீடுகள் என பல கோடிக்கணக்கான சொத்து இழப்புகளையும் தமிழ் மக்கள் சந்தித்திருக்கின்றார்கள். வடபகுதி மாணவர்களின் கல்வி யுத்தத்தால் திட்டமிட்ட முறையில் அழிக்கப்பட்டது. அதன் பின்னரும் கூட மாணவர்கள் கண்முன்னே பல உயிர் உடைமை இழப்புகளை சந்தித்த பலர் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டனர். உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல்கள் இடம்பெறவில்லை. அதற்கான சரியான நிர்வாக கட்டமைப்புகள் போதிய அளவில் இல்லை. மக்களின் சுகாதார தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை. இறுதி யுத்தத்தில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றது என்பதை இன்று பல பெரும்பான்மையின அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் தலைமைகள் அது பற்றி உள்நாட்டிலும் சர்வதேச அரங்கிலும் பேசியிருக்கின்றார்கள். இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போர் மௌனிக்கப்பட்டு 9 கடந்த நிலையில் புதிய அரசாங்கத்தில் கூட தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. அரசாங்கம் அபிவிருத்தி பணிகள் சிலவற்றை முன்னெடுத்த போதும் வடக்கு கிழக்கில் பாரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ந்துவிடவில்லை. உள்நாட்டு உற்பத்திகளை ஊக்குவிப்பதையோ வேலைவாய்ப்புகளை வழங்குவதையோ செய்யவில்லை. காணாமல் போனோர் அரசியல் கைதிகள் தொடர்பில் பொருத்தமான தீர்வு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக இல்லை. மேலும் போர்க்குற்ற விசாரணைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. நிலைமாறுகால நீதி, சர்வதேச விசாரணை என்றெல்லாம் பேசப்பட்டது, அதுவும் பேச்சாகவே போய்விட்டது. இன்றும் வடக்கு கிழக்கில் அடிப்படை வசதிகள் அற்ற ஏராளமான கிராமங்கள் காணப்படுகின்றன. இருப்பிடம், மின்சாரம், வீதி என எந்த வசதிகளும் அற்ற நிலையில் 10,000 மக்கள் இன்றும் வாழ்கின்றார்கள். கொடூரமான யுத்தம் முடிவற்ற சோகங்களை இந்த மக்களுக்கு விட்டுச் சென்றிருக்கிறது. போரினால் பாதிக்கப்பட்ட இம்மக்கள் அவர்களது உடல்நல பிரச்சனைகள் சரியான முறையில் கவனிக்கப்படவில்லை. யுத்தத்தில் தமது பிள்ளைகளை பலி கொடுத்த பல முதியவர்கள் அனாதைகளாக வாழ்ந்து வருகின்றார்கள். கசிப்பு, போதைப்பொருள், வாள்வெட்டு, சிறுவர் பெண் பிள்ளைகளுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் என தமிழினம் அழிவுப்பாதையில் பயணிப்பதற்கான அடித்தளங்களை இடப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையிலே இலங்கையில் அச்சுறுத்தல்கள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் போன்றன இன்னும் தொடர்கின்றன என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை வல்லுநர் யுவான் டி மெண்டிஸ் தெரிவித்திருக்கின்றார். ஊழலை ஒழிப்பது தொடர்பாக அரசின் மீது மக்கள் குறைவான நம்பிக்கையை கொண்டுள்ளதுடன் வாழ்க்கை செலவை அரசு கையாளும் முறையின் மீதும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் மாற்றுக் கொள்கைக்கான நிலையும் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அது இன்றது ஈழத்தின் நமது சமூகத்தின் நிலை.
உலகபலம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி மரணம். மறைந்த தலைவர் கருணாநிதியும் ஈழத் தமிழர்களும் ஒரு சிறப்பு பார்வை. இறந்தவரை அஞ்சலிப்பதும் அவரது உயிரற்ற உடலை வாழ்த்தி அனுப்புவதும் தமிழ் மரபாகும். முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு வடக்கு முதல்வரும் ஓய்வு பெற்ற நீதியரசருமான சி வி விக்னேஸ்வரன் இலங்கை தமிழ் மக்களின் சார்பில் இரங்கல் உரையை அனுப்பியிருக்கின்றார். அந்த உரையில் கலைஞரின் இலக்கியத்திற்கான பணிகள், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் திட்டங்கள், வன்னியில் நடைபெற்ற போரில் இறுதிக்கட்டத்தில் அவர் ஆற்றியிருக்க வேண்டிய கடமைகளின் பற்றாக்குறைகள் ஆகிய மூன்று பிரிவில் தமது அஞ்சலி உரையை தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றார். இந்திய தலைவர்களினால் ஒரு மனதாக அவருடைய உழைப்பும் சேவையும் போற்றப்பட்டு இருப்பதை இன்றும் நேற்றும் வெளியான பெரும்பான்மையான ஊடகங்களில் தெளிவாக காண முடிகின்றது. கலைஞருடைய சிறந்த பக்கங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அடுக்கு மொழிகள் கொண்ட மேடை பேச்சும் சங்கத்தமிழ் முதல் தொல்காப்பிய பூங்கா வரையான எழுத்துக்களும் 50 வருடங்களுக்கு முன் தமிழ் அரசியலில் ஒரு புது நதியாக பாய்ந்ததை மறந்துவிட முடியவில்லை. 1950 பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பேசிய கோயிலை நான் வெறுக்கவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக கூடாது என்பதற்காகவே வெறுக்கிறேன் என்ற வரிகள் மூடத்தனங்களை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டம் போல இருந்ததை மறக்க முடியாது.
கோவிலிலே குழப்பம் விளைவிப்பேன், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக.
இதுபோல மனோகரா திரைப்படத்தில் மனோகரன் பேசிய என் தாய் அன்பின் புறப்படம் அறநெறியின் இருப்பிடம் என்று பேசிய வசனம் தாய்ப்பாசத்தை வலியுறுத்தியது.
அன்பின் பிறப்பிடம் அறநெறியின் இருப்பிடம் கருணை வடிவம் கற்பின் திருவுருவம் மாசத்த மாணிக்கம் மாற்று குறையா சங்கம் அவர்களை அவதூறு புரிய உமது அங்கங்களை பிறந்தறிவேன். புளிவிருந்தா கோழிலே வலுவிருந்தா எடுத்துக் கொள்ளும் அது வாரை தடுத்துக் கொள்வது சாலை தைரியம் இல்லாவிட்டால் தடுக்கு சாலையின் குறுக்கு திருப்பிலே நீர் கோடையாகிவிட்டிருந்தார்.
சாம்ராட் அசோகன் நாடகம், சாக்ரட்டிஸ், சேரன் செங்குட்டுவன் வரை அவருடைய அடுக்கு மொழிகள் கருப்பு வெள்ளை திரைப்பட காலத்தை கட்டி போட்டிருந்தன. பூம்புகார் திரைப்படத்தில் ஒரு திராவிட தோழனை கோவலனாக காட்டுவது வரை அவருடைய திரைப்பட வசன எழுத்துக்கள் வெற்றியை கொடுத்து அமைந்தது. இன்று கலைஞரின் பேரப்பிள்ளைகள் வரை கோடம்பாக்கம் தமிழ் சினிமாவை கூடுதலான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது வரை அவருடைய சினிமா தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய உணர்ச்சியூட்டும் திரைப்பட வசனங்கள் மூலம்தான் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் அவர் ஒரு தமிழ் உணர்வு மிக்க வீரராக உயர்வு பெற்றார். மு கருணாநிதி என்பவர் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் ஈழத்தமிழீழத்தின் காவலன் என்ற எண்ணத்தை அவருடைய அடுக்குமொழி வசனங்கள் ஈழத்தமிழரிடையே விதைக்க ஆரம்பித்தன. இதில் முக்கியமானது தமிழகத்தில் இடம்பெற்ற 2வது உலக தமிழராட்சி மாநாடாகும்.
அதனே நீயும் போலிலே பலம் உள்ளவரையில் பகையை தாடு, பரவி பாடு, இது உன் தாய் திரு நாடு, உடனே ஓடு என தாவி அடைத்து தளிர் மகன் தன்னை தீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி வடிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே பெருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து சாட்சி தன்னை போற்றி பாராதார் உண்டோ திருமகளே இப்பூரையில்.
இந்த நிகழ்ச்சியின் ஊர்வலம் கொண்ட சுமார் 20 நிமிடங்கள் வரையான செலுலோயிட் காணொளி படம் இலங்கையில் உள்ள திரையரங்குகள் எல்லாம் திரைப்படம் தொடங்க முன்னதாக காண்பிக்கப்பட்டது அக்காலத்தே. அதிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்ற வரிகள் தொடங்கி அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அதை முற்றும் துறந்த முனிவரும் நோக்கினார் என்ற அடுக்குமொழி வீச்சுகள் இலங்கை இளையோரிடமும் பாடசாலைகளிலும் ஒரு தமிழ் உணர்வலையை கிளப்பிவிட்டன. அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாடு படுகொலைகள் வரை தமிழராட்சி மாநாடு தீவிரம் பெற கலைஞரின் அடுக்குமொழிகள் கொடுத்த வலுவும் ஒரு காரணம் என பேசப்பட்டது. இலங்கையில் கலவரங்கள் ஏற்பட்டு தமிழ் மக்கள் பெரும்பான்மை சிங்கள மக்களினால் நிந்திக்கப்பட்ட பொழுது தமிழகத்தில் இருந்து குரல் கொடுத்தார் மு. கருணாநிதி. அந்த நேரங்களில் அவர் ஒரு தமிழின காவலனாக தன்னை காட்டிக் கொண்டார். ஆனால் மூனா கருணாநிதி இலங்கை வரவும் யாழ் தமிழராட்சி மாநாட்டில் பங்கேற்கவும் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அம்மையார் தலைமையிலான அரசு மறுத்துவிட்டதாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனால் மு. கருணாநிதியின் தாக்கம் இலங்கையின் தமிழ் தலைவர்களை வெகுவாக கவர்ந்தது. தந்தை செல்வநாயகம், அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் அவரை சந்தித்து ஆலோசனை பெற்று வந்தார்கள். யாழ்ப்பாணம் நவீன சந்தை அமைக்கப்பட்ட பொழுது அதன் கட்டிட வரைவுக்கு கலைஞரின் சிந்தனையும் இருந்ததாக அன்றைய பத்திரிகைகள் எழுதியிருந்தன. தமிழரசு, தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணி தனது தேர்தல் சின்னமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தையே தமது சின்னமாக்கி திராவிட தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட நாவலர் அமிர்தலிங்கம், சிந்தனை சிற்பி கதிரவேல் பிள்ளை, உணர்ச்சி கவிஞர் போன்ற பெயர்களை வைத்து திராவிட பாணியிலான மேடை பேச்சு அரசியலை முன்னெடுத்தது. வட்டுக்கோட்டையில் தனி தமிழிடமே தீர்மானம் என தீர்மானமும் போட்டது. அதை ஆதரித்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருணாநிதி பட்டுக்கோட்டையில் வைத்து தமிழ் தீர்மானத்தை போட்டார். வட்டுக்கோட்டையும் பட்டுக்கோட்டையும் கலைஞரனுடைய அடுக்குமொழிகள் ஆயின. உதயசூரியன் சின்னத்தில் நடைபெற்ற தேர்தலை தமிழீழத்திற்கான சர்வஜன வாக்கெடுப்பு என்று தமிழர் கூட்டணி அறிவித்து வரலாறு காணாத மக்கள் ஆணையை பெற்றது. அந்த வெற்றியை சிங்கள தலைவரான ஜே ஆர் ஜெயவர்தனாவை பாராட்டும் அளவுக்கு கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை எல்லாம் தமிழ் மக்கள் தூக்கி வீசினார்கள். இதுவரை ஈழத் தமிழரிடையே கலைஞரனுடைய எழுச்சி காலம் இருந்தது. அதுவே உச்சம். அதன்பின் ஆயுத போர் வெடிக்க கலைஞரின் அடுத்த கட்ட முயற்சிகள் சருகலடைய ஆரம்பிக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவாக இரண்டாக உடைந்த பொழுது எம்ஜிஆர் விடுதலை புலிகளையும் மு. கருணாநிதி டெலோ அமைப்பையும் ஆதரித்தார். தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் பிளவு ஈழத்தமிழரையும் பாதிக்க ஆரம்பித்தது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முந்திய புலிகள் அதற்கு பிந்திய புலிகள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார். இந்த நிலைப்பாடு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு முந்திய கருணாநிதி அதற்கு பிந்திய கருணாநிதி என்ற பார்வையை அவர் மீது ஏற்படுத்த போவதை அவர் அறிந்திருக்கவில்லை. 2009 வன்னியில் இடம்பெற்ற இறுதி போரை நிறுத்த நடுவனாட்சிக்கு வழங்கிய ஆதரவை விலத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உலகத்தின் தமிழ் பெரும் தலைவராக வர இருந்த அரிய வாய்ப்பை அவர் தவறவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற கொள்கை வலுப்படுகின்றது. திராவிடம் என்பது தமிழ் அல்ல. அது 1858 ஆண்டு ராபர்ட் கால்வெல்ட் என்கின்ற மேலைத்தைய பாதிரியாரால் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. அதற்கு முன்னரே தொல்காப்பியமும் சிலப்பதிகாரமும் வடக்கே திருப்பதி மலையையும் தெற்கே குமரியையும் கொண்டது தமிழ் என்று வரையறுத்துவிட்டது. திராவிடம் என்பது அப்பொழுது இருக்கவில்லை. திராவிட தலைவர்கள் தமிழீழம் என்பதை தங்களுக்கு அரசியல் வீழ்ச்சி வரும்பொழுது தூக்கி பிடிப்பதும் பின் அதை கிடப்பில் போடுவதுமாகவே அரசியல் நடத்துகிறார்கள் என்ற விமர்சனம் எழுந்தது. இத்தகைய ஒரு சூழலில் கடந்த அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ் அரசியலில் தவிர்க்க முடியாத இடம்பெற்ற கலைஞர் மு. கருணாநிதி இரவு பகல் உறங்காத தன்னுடைய இடைவிடாத உழைப்பால் மொழியால் தனது திராவிட கொள்கைகளுக்காக போராடி விடை பெற்றிருக்கின்றார். அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஆற்றல் மிக்க தலைவர் என்பதை மறுக்க முடியவில்லை. கலைஞர் கருணாநிதிக்கு உலகம் முழுவதும் வழங்கப்படுகின்ற அஞ்சலி அவருடைய உழைப்புக்கான அஞ்சலியாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது.
மனக்கதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னன் ஆனார். தனக்கெதிராக எதிர்நிட்ட சூழ்ச்சிகளை புறங்கானும் சோழ அரசன் ஆனார். குணக்குன்றாம் கொங்குநாடன் கொடுப்பதிலே குமணன் ஆனார். வனப்பினிது தமிழர்க்கும் பணியினிலே பாண்டிய வேந்தன் ஆனார். பாகியசூடி பகைப்புலத்தை வெல்வதிலே சேரனும் அவரே ஆனார். நமஸ்காரம் என்பதுதான் நல்லதமிழ் என்று சமஸ்காரமாய் சொல்லி வந்த கூட்டை எதிர்த்து வணக்கம் எனும் தமிழை வழக்கத்தில் கொண்டு வந்தார். விவாக சூழல் முகூர்த்தம் என்று விதிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி வீணை தமிழ் குழைத்து மனவிழா என்றார். அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியது அண்ணாதானே. ஏறுகின்றார் அண்ணா மேடை என்றால் அது மகிழி நாதம். எழுதுகின்றார் ஏற்று என்றால் அது தமிழர் வேதம். எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு எம் மன்னன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு.